Welcome once again to Words of Life.
ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம்.
Today in our study through the Bible, we are going to look at the book of Jonah.
இந்த வேதாகமம் முழுவதும் இன்று இந்த தொடரிலே இன்றைக்கு யோனாவின் புத்தகத்தை நாம் தியானிக்க போகிறோம்.
Most Christians know this story.
அநேக கிறிஸ்தவர்கள் இந்த கதையை அறிந்திருக்கிறார்கள்.
There are between Isaiah and Malachi, there are 16 prophets who wrote their books.
ஏசாய், மலாக்கி, மல்கியா என்ற புத்தகங்களுக்கிடையே 16 தீர்க்கதரிசிகள் புத்தகங்களை எழுதியிருக்கிறார்கள்.
And out of those 16 prophets,
அந்த 16 தீர்க்கதரிசிகளிலே
Jonah was the only one who did not prophesy anything to Israel or Judah.
இஸ்ரவேலுக்கோ யூதாவுக்கோ விரோதமாக தீர்க்கதரிசனம் சொல்லாத ஒரே தீர்க்கதரிசி யோனா.
God did not give him any message for Israel or Judah.
இஸ்ரவேலுக்கோ யூதாவுக்கோ தேவன் ஒரு செய்தியும் அவனுக்கு தரவில்லை.
He prophesied only to Nineveh.
நினைவேக்கு மட்டும்தான் தீர்க்க தரிசனம் சொன்னார்.
And his prophecy was just about one sentence, that's all.
அவருடைய தீர்க்க தரிசனம் ஒரே ஒரு வாக்கியம் தான்.
And the book of Jonah itself is not a prophecy, it's a story.
யோனா புத்தகம் அது ஒரு கதை தானே ஒழிய அது தீர்க்க தரிசனம் அல்ல.
He probably wrote it himself in the third person.
அவன் மூன்றாவது நபரிலே தானாகவே அதை எழுதியிருக்கிறான்.
And it's a story that illustrates God's tremendous love for all the nations of the world.
இந்த உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளுக்கும் தேவன் பெரிய அன்பு வைத்திருக்கிறார் என்பதனுடைய ஒரு விளக்கம் தான் இந்த புத்தகம்.
We could say that Jonah is the great missionary book of the Old Testament.
பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடியதான பெரிய மிஷனரி புத்தகம் யோனா புத்தகம் என்று நாம் சொல்லலாம்.
You see two things here.
இங்க இரண்டு காரியங்களை பார்க்கிறோம்.
The narrow-heartedness of Jewish people and the large-heartedness of God.
யூத மக்களுடைய குறுகிய மனப்பான்மையும் தேவனுடைய பரந்த மனப்பான்மையும் இந்த புத்தகத்திலே பார்க்கிறோம்.
And God's concern and love even for the most wicked nation on earth.
இந்த பூமியில இருக்கக்கூடியதான மிகவும் துன்மார்க்கமான ஒரு தேசத்துக்கு கூட தேவன் இரக்கம் பாராட்டுகிறார்.
Because Assyria was a very wicked nation and its capital was Nineveh.
அசிரியா தேசமானது துன்மார்க்கமான ஒரு தேசம், அதனுடைய தலைநகரம் தான் நினிவே.
And when God wanted to send a messenger to Nineveh, he chose Jonah.
நினிவேக்கு ஒரு தூதனை அனுப்ப முடியா தேவன் தீர்மானித்த பொழுது யோனாவை தேவன் தேர்ந்தெடுத்தார்.
Jonah should have seen that that was a tremendous honor.
இது மிகப்பெரிய ஒரு கணம் என்று யோனா நினைத்திருக்க வேண்டும்.
Because he would be the first prophet of God to the outside world.
வெளி உலகத்திற்கு,
to the non-Jewish nations.
யூதரல்லாத தேசத்திற்கு போகக்கூடிய முதல் தீர்க்கதரிசி யோனா.
But he almost missed that privilege by his disobedience.
அவருடைய கீழ்ப்படியாமையினாலே அந்த தருணத்தை அவன் இழந்து விட்டான்.
We see here another thing, and that is how much God is dependent on a human channel to give his message.
தேவன் தம்முடைய செய்தியை கொடுக்கும்படிக்கு எவ்வளவாய் மனிதன் என்கிற வாய்க்காலை சார்ந்திருக்கிறார் என்பதையும் நாம் இங்கே பார்க்கிறோம்.
Thousands of angels would have readily gone to Nineveh with God's message.
தேவனுடைய செய்தி எடுத்து செல்ல முடியாக ஆயிரக்கணக்கான தூதர்கள் ஆயத்தமாக இருந்திருக்கலாம்.
But God uses men.
ஆனால் தேவன் மனிதனை பயன்படுத்துகிறார்.
And women.
மனுஷர்களை பயன்படுத்துகிறார்.
The angel who came to Cornelius's house could not tell him the gospel message even though he knew it.
கொர்நேலியுவுக்கு ஒரு தூதன் வந்து அவனுக்கு இந்த சுவிசேஷ செய்தி அறிந்திருந்தாலும் அந்த சுவிசேஷ செய்தியை பிரசங்கிக்கவில்லை.
God used, had to use a man.
தேவன் அங்கேயும் கூட ஒரு மனிதனை தான் பயன்படுத்த வேண்டியதா இருந்தது.
And we also see here that until God's man is ready, God has to wait.
தேவனுடைய மனிதன் ஆயத்தமாகும் வரை தேவன் காத்திருக்க வேண்டியதையும் இங்கே பார்க்கிறோம்.
Just like in the case of Moses.
மோசேயினுடைய காரியத்தை போலவே.
Israel was ready to be delivered from Egypt, but Moses was not ready.
இஸ்ரவேல் எகிப்திலிருந்து விடுதலையாவதற்கு தயாராக இருந்தது, ஆனாலும் மோசே இன்னும் ஆயத்தமாகவில்லை.
And so Israel had to wait till Moses was ready.
மோசே ஆயத்தமாகும் வரை இஸ்ரவேல் காத்திருக்க வேண்டியதாக இருந்தது.
Nineveh should have got that message from God much earlier.
நினிவே இந்த செய்தியை எவ்வளவோ முன்பு பெற்றிருந்திருக்க வேண்டியிருந்தது.
But God's messenger had gone off in another direction.
ஆனால் தேவனுடைய செய்தியாளனோ வேறொரு திசைக்கு சென்று விட்டார்.
So Nineveh had to wait.
ஆகவே நினைவை காத்திருக்க வேண்டியிருந்தது.
God had to prepare his message first.
முதலாவதாக தேவன் தம்முடைய செய்தியாளரை ஆயத்தம் பண்ண வேண்டியதா இருக்கிறது.
Peter was prejudiced and unwilling to go to the Gentiles, and Jonah was prejudiced and unwilling to go to the Assyrians.
பேதுரு புறஜாதிகளிடத்திலே போய் பிரசங்கம் பண்ணுவதற்கு தயங்கினான். அதே போல யோனாவும் புற தேசத்துக்கு போவதற்கு தயக்கம் காட்டினான்.
Prejudice against certain people or certain nations or certain communities is very deep rooted in all of us.
நாம் எல்லாருமே சுவிசேஷத்தை ஒரு சாராருக்கு எடுத்து செல்வதற்காக நாம் ஏற்கனவே ஒரு விதமான கருத்துக்களை பெற்றிருக்கிறோம், அங்கு போகக்கூடாது என்று.
And what we learn from Jonah's example and Peter's example is if that God is not able to remove that prejudice, then it's very difficult for him to use us in his service.
தேவன் நமக்குள்ளதான தவறான கருத்தை நீக்க முடியாவிட்டால் அவருக்காக பயன்படுத்துவது கடினம் என்று நாம் பேதுரு யோனா இவருடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்கிறோம்.
He may still use us.
தொடர்ந்து அவர் நம்மை
பயன்படுத்தலாம்.
நாம் நம்முடைய தவறான கருத்துக்களை வைத்துக் கொண்டே தேவன் நம்மை பயன்படுத்தலாம்.
He will be limited in what he can do through us.
அவர் நம் மூலமாக செய்யக்கூடிய காரியங்கள் அது குறைந்து போகிறது.
Why?
ஏன்?
Because God's heart is much larger than ours.
நம்முடைய இருதயத்தை காட்டிலும் தேவனுடைய இருதயம் பரந்ததாக.
He is always trying to enlarge our heart.
அவர் எப்பொழுதுமே நம்முடைய இருதயத்தை பரந்த இருதயமாக்குவதற்கு விரும்புகிறார்.
To be open to certain people whom he is open to but we are not open to.
நாம் சில ஜனங்களிடத்திலே நாம் திறந்த மனதில்லாமல் இருக்கிறோம் ஆனால் தேவன் திறந்த உள்ளமுள்ளவராய்
இருக்கிறார். To accept certain people whom he has accepted but we don't accept.
நாம் ஏற்றுக்கொள்ளாத சில மக்களை தேவன் ஏற்றுக்கொள்கிறவராய் இருக்கிறார் அதுபோல நம்மையும் மாற்ற முடியாது விரும்புகிறார்.
This problem is there even among Christians.
இன்றைக்கு கிறிஸ்தவ மத்தியிலேயும் கூட இந்த பிரச்சனை
இருக்கிறது. Can't accept certain other Christians because of prejudice.
அவர்கள் ஏற்கனவே அவர்களை குறித்ததான முன் அபிப்பிராயத்தை தவறாக வைத்திருக்கிறபடினாலே அவர்களால் ஒரு கூட்டத்தை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறார்கள்.
God has accepted them.
தேவன் அவர்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்.
But this group of Christians can't accept that.
ஆனால் ஒரு கூட்ட கிறிஸ்தவர்கள் இன்னொரு கூட்டத்தை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறார்.
And who's the loser?
இதிலே யார் இழந்து போகிறது?
The ones who are narrow hearted.
குறுகிய இருதயமுடையவர்கள் தான் எப்பொழுதுமே இழந்து போகிறார்கள்.
So I hope we can learn something from here to be large hearted in this book.
ஆகவே இந்த புத்தகத்திலிருந்து பரந்த இருதயத்தை எப்படி கொண்டிருப்பது என்பதை நாம் கற்றுக்கொள்ள முடியும் என்று.
Nineveh was about 600 kilometers east of Israel.
இஸ்ரவேலுக்கு கிழக்கே 600 கிலோமீட்டர் தூரத்தில் தான் நினைவே பட்டணம் இருக்கிறது.
Of course that was a long journey to walk.
அந்த நாட்களிலே நடப்பதற்கு ஒரு பெரிய பிரயாணமாக இருந்தது.
It would take many days to get there.
அநேக நாட்கள் பிரயாணத்தினாலே தான் அங்கே போக முடியும்.
But that was not the main reason why Jonah didn't want to go.
ஆனால் யோனா அங்கே போகாததற்கு இது காரணம் அல்ல.
Everyone in the world hated the Assyrians.
அசிரியர்களை எல்லாருமே வெறுத்தார்கள்.
Because they were so cruel.
ஏனென்றால் அவர்கள் கொடூரமானவர்களாக இருந்தார்கள்.
And Jonah did not want those Assyrians to repent of their sins.
இந்த அசிரியர்கள் தங்களுடைய பாவத்தை விட்டு மனம் திரும்புவதற்கு யோனாவுக்கு விருப்பமில்லை.
Because he knew if they repented God would spare them and would not punish them.
அவர்கள் மனம் திரும்பினால் தேவன் அவர்களை தண்டிக்காமல் விட்டு விடுவார் என்று எண்ணினார்.
And he wanted God to destroy them.
தேவன் அவர்களை எப்படியாவது அழிக்க வேண்டும் என்று தான் யோனா
விரும்பினார். Otherwise he thought one day they'll come and attack Israel and destroy Israel.
இல்லாவிட்டால் ஒரு நாளிலே இந்த அசிரியர்கள் வந்து இஸ்ரவேலை தாக்கி அழித்து விடுவார்கள் என்று யோனா
எண்ணினார். So we can say Jonah was a patriot.
ஆகவே யோனா தேசபக்தனாக இருந்தான்
என்று. He wanted to stand up for his nation.
தன்னுடைய தேசத்துக்காக நிற்க வேண்டியதான ஒரு தேசபக்தனாக இருந்தான்.
Many of us can make the same mistake.
நம்மில் அநேகரும் இந்த தவறுகளை பண்ண முடியும்.
An Indian Christian can sometimes be more Indian than Christian.
ஒரு இந்திய கிறிஸ்தவன் அவன் கிறிஸ்தவனாக இருப்பதை காட்டிலும் இந்தியனாக இருப்பதுதான் முக்கியம் என்று எண்ண முடியும்.
And he can have a prejudice against others because of his Indianness of his nature and life.
தன்னுடைய நாட்டுப்பற்றை போலதான இந்தியன் என்றதான ஒரு எண்ணம் அவன் மற்ற நாட்டினரை தவறான ஒரு கண்ணோட்டத்தோடு கூட பார்ப்பதற்கு தோன்றும்.
We see many others like that.
இதுபோல பலரை நான் பார்க்கிறோம்.
I've seen many American Christians who are more American than they are Christian.
அநேக அமெரிக்க கிறிஸ்தவர்களை பார்த்திருக்கிறேன். அவர்கள் கிறிஸ்தவாக இருப்பதை காட்டிலும் அமெரிக்கர்களாக இருப்பதை விரும்புகிறார்கள்.
Their country is the big thing for them.
அவர்களுக்கு தங்கள் நாடுதான் பெரிய காரியம்.
But Jonah was like that.
யோனாவும் அப்படித்தான்.
And all such people are narrow hearted.
இப்படிப்பட்ட எல்லா ஜனங்களுமே குறுகிய இருதயமுடையவர்களாக
இருக்கிறார்கள். We have to be careful that our love for our country does not hinder us from doing the will of God.
தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு தடையாக நாம் நம்முடைய நாட்டிலே வைத்திருக்கக்கூடிய பற்றும் அன்பும் வந்துவிடக்கூடாது.
From accepting all of God's people.
மற்ற எல்லா தேவனுடைய பிள்ளைகளை ஏற்றுக்கொள்வதற்கு இதுவே தடையாய் மாறிவிடக்கூடாது.
There are two sections in this book.
இந்த புத்தகத்தில் இரண்டு பகுதிகள் உண்டு.
The first two chapters deal with Jonah's first commission and the next two chapters deal with his second commission.
முதல் இரண்டு அதிகாரங்கள் யோனாவுடைய முதல் பணியை குறிக்கிறது. அடுத்த இரண்டு அதிகாரங்கள் யோனாவுடைய இரண்டாவது பணியை குறிக்கிறது.
Jonah was clearly told to go to Nineveh and cry out against it in verse 2.
இரண்டாம் வசனத்திலே பார்க்கிறோம் நினிவேக்கு போய் பிரசங்கி என்று யோனாவுக்கு சொல்லப்பட்டது.
But Jonah went to Joppa instead and found a ship and went off to Tarshish.
அவனோ யோப்பாவிலே போய் தர்ஷீஷுக்கு கப்பல் ஏறி அங்கே போய் விட்டான்.
Because Jonah had money to buy a ticket, he missed the will of God.
யோனாவுக்கு டிக்கெட் வாங்குவதற்கு பணம் இருந்தபடினாலே தேவ சித்தத்தை இழந்து விட்டான்.
How blessed it would have been if at that time he had no money in his pocket to buy a ticket.
அந்த நேரத்தில் அங்கே டிக்கெட் வாங்குவதற்கு காசு இல்லாமல் இருந்தால் எவ்வளவு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும்.
When God tells us to go somewhere.
தேவன் நம்மை ஒரு இடத்துக்கு போக சொல்லும் பொழுது.
We want to go somewhere else.
நாம் வேறு இடத்துக்கு போக விரும்புகிறோம்.
It will be good if we don't have money to buy a ticket to that other place.
அந்த வேறு இடத்துக்கு போவதற்கு டிக்கெட் வாங்குவதற்கு பணம் இல்லாமல் இருந்தால் அது ஆசீர்வாதமான ஒரு காரியம்.
Many Christians feel if I've got money I can travel somewhere.
எனக்கு பணம் இருந்தால் எங்கு வேண்டுமானாலும் போகலாம் என்று அநேக கிறிஸ்தவர்கள் எண்ணுகிறார்கள்.
Lots of people, particularly in Western countries.
மேலை நாடுகளிலே அநேக ஜனங்கள்.
They have a great lust to travel like tourists to different countries, poorer countries.
அவர்கள் ஏழை நாடுகளிலே பல நாடுகளுக்கு ஒரு டூரிஸ்டை போல உல்லாச பயணியை போல போக விரும்புகிறார்கள்.
God hasn't sent them.
அவர்களை தேவன் அனுப்பவில்லை.
They got money in the bank, that's all.
அவர்களுக்கு இருக்கிறதெல்லாம் பணம் இருக்கிறது.
These are not spiritual people.
இவர்கள் ஆவிக்குரியவர்கள் அல்ல.
These are tourists.
இவர்கள் எல்லாரும் உல்லாச
பயணிகள். You should not entertain such people in your churches.
இப்படிப்பட்ட உல்லாச பயணிகளை உங்களுடைய சபைகளிலே செய்திகளை கொடுப்பதற்கு அழைக்க கூடாது.
Jonah was a tourist here.
இங்கே யோனா ஒரு உல்லாச பயணியை.
What is he going to Tarshish for?
அவன் தர்ஷிஷுக்கு எதற்காக போகிறான்?
Yeah, Tarshish is a good place to go and do some sightseeing.
தர்ஷிஷிலே போனால் நல்ல இயற்கை காட்சிகளை எல்லாம் பார்க்கலாம்.
And you got the money.
பணம் இருக்கிறது.
As a Christian worker you got money.
ஒரு கிறிஸ்தவ ஊழியக்காரனாக இருக்கிற உனக்கு பணம் இருக்கு.
Can go as a tourist.
ஆகவே ஒரு உல்லாச பயணியை போல போலாம்.
That's how Jonah went.
இப்படி தான் யோனா போனான்.
He was out of the will of God.
தேவ சத்தத்துக்கு புறம்பாக இருந்தான்.
Like a lot of Christian tourists today.
இன்றைக்கு இருக்கக்கூடிய அநேக கிறிஸ்தவ உல்லாச பயணிகளை போல.
Just because we have money does not mean it's God's will for us to go somewhere.
பணம் இருக்கிறதுனாலே ஒரு இடத்துக்கு போவது தேவ சித்தம் என்று நாம் ஒரு காலம் உணரக்கூடாது.
Just because you got money doesn't mean you can buy something.
பணம் இருப்பதனாலே ஏதோ ஒன்றை வாங்க வேண்டும் என்று அர்த்தம் அல்ல.
Money is a great deceiver.
பணம் வஞ்சிக்கிற ஒரு காரியம்.
And the availability of money should not be the deciding factor on whether we go somewhere or buy something.
ஒரு இடத்துக்கு போகலாமா ஒன்றை வாங்கலாமா என்பதை நிர்மாணிக்க கூடிய காரியம் நம்முடைய பணமாக இருக்க கூடாது.
But for many Christians that is.
ஆனால் அநேக கிறிஸ்தவர்களுக்கு பணம் இருந்தால் அதை செய்யலாம் என்று எண்ணுகிறார்கள்.
They don't know God.
ஏனென்றால் அவர்கள் தேவனை அறியவில்லை.
They operate exactly like the people in the world.
அவர்கள் இந்த உலகத்தாரை போலவே நடந்து கொள்கிறார்கள்.
And so because God loved Jonah.
யோனாவை தேவன் நேசித்தார்.
He sent a storm.
அங்கே ஒரு புயலை அனுப்பினார்.
Thank God for his love.
தேவனுடைய அன்புக்காய் அவருக்கு நன்றி.
For every storm that he sends across our path to prevent us from missing his will for our life.
தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அனுப்புகிற ஒவ்வொரு பெருங்காற்றும் ஒவ்வொரு புயலும் நாம் தேவ சித்தத்தை தவற விட்டுவிட்டோம் என்பதை உணர்த்துவதற்காக.
Think if he had not sent the storm.
அந்த பெருங்காற்றை அனுப்பாமல் இருந்தால் என்ன நடந்திருக்கும்?
Jonah would have gone to Tarshish.
யோனா தர்ஷிஷுக்கு
போயிருப்பான். Done his sightseeing.
அங்கே இயற்கை காட்சிகளை பார்த்திருப்பான். வீட்டுக்கு வருவான்.
We never heard of him.
அவனை குறித்து நாம் கேள்விப்பட்டிருந்திருக்கவே மாட்டோம்.
He would not have had this supernatural experience.
இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட அனுபவம் அவனுக்கு கிடைத்திருக்காது.
He would not have had this opportunity to be a type of Jesus Christ who was in the grave for 3 days and 3 nights.
மூன்று இரவும் மூன்று பகலும் பூமியினுடைய வயிற்றுக்குள்ளே இருந்தார் இயேசு. அதற்கு ஒரு மாதிரியாக யோனா இருந்திருக்க முடியாது.
Like Jonah was in the whale's belly.
யோனா அந்த மீனுடைய வயிற்றில் இருந்தது போல.
And somebody else would have got the privilege to go and preach to Nineveh.
நினிவேயிலே போய் பிரசங்கிப்பதற்கு வேறு ஒருவருக்கு தருணம் கிடைத்திருக்கும்.
Thank God for this storm.
இந்த பெரும் காற்றுக்காக தேவனுக்கு
நன்றி. Sometimes you know inconveniences and storms and difficulties are in God's will for us.
சில சமயத்திலே நம்முடைய வசதி குறைவுகள் பெரும் காற்றுகள் கஷ்டங்கள் எல்லாம் தேவ சத்தியத்தின் மையத்திலே இருக்கிறது.
These godless idol worshippers in the ship, the sailors, they were telling Jonah to pray.
அங்கே இருக்கக்கூடியதான விக்கிரகத்தை வணங்கக்கூடியதான அந்த கப்பலிலே போகிறவர்கள் அதனுடைய மாலுமிகள் எல்லாரும் யோனாவை பார்த்து அவனுடைய தேவனிடத்தில் ஜபிக்க முடியாய் கேட்கிறார்கள்.
The others in the ship were much greater sinners than Jonah.
யோனாவை காட்டிலும் மற்ற எல்லாருமே பெரிய பாவிகளாக இருந்தார்கள் கப்பலில்.
But the storm came not because of them, it came because of Jonah.
ஆனால் அவர்கள் நிமித்தமாக புயல் வரவில்லை, யோனாவின் நிமித்தமாக தான் புயல் வந்தது.
What does that teach us?
இது என்ன சொல்லிக் கொடுக்கிறது?
That when a child of God disobeys, that is much greater in God, serious in God's eyes than multitudes of other sinners doing something wrong.
திரளான மக்கள் பாவம் செய்கிறதை காட்டிலும் தேவ பிள்ளை ஒருவன் பாவம் செய்யும் பொழுது அது தேவனுடைய பார்வையிலே அது பெரிய காரியமா இருக்கிறது.
The Lord said in Amos 3:2.
ஆமோஸ் 3:2 தேவன் சொன்னார்.
Because you are the only people on earth whom I have chosen.
நான் தெரிந்து கொண்ட ஒரே ஜனம் நீங்களா இருக்கிறபடினாலே.
So I have to punish you more than others.
மற்றவர்களை காட்டிலும் உங்களை அதிகமாக நான் தண்டிக்க வேண்டும்.
So Jonah admitted his sin.
யோனா தன் பாவத்தை ஒத்துக்கொண்டான்.
And said, please pick me up and throw me into the sea.
என்னை தூக்கி கடலில் எறிந்து விடுங்கள் என்று சொல்கிறான்.
They were afraid of God and they didn't want to do it.
அவர்கள் கர்த்தருக்கு பயந்தபடினாலே செய்வதற்கு
தயங்கினார்கள். So they tried their best to save him.
எப்படியாவது இவனை காப்பாற்றலாம் என்று முயற்சித்தார்கள்.
But finally they threw him over.
கடைசியாக அவனை தூக்கி எறிந்தார்கள்.
And as soon as he was thrown over,
அவன் கடலில் எறியப்பட்ட உடனே,
we read that the Lord, verse 17, appointed a great fish to swallow Jonah.
யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார்.
We don't know whether it was a whale or whatever.
அது திமிங்கலமா என்ன விதமான மீன் என்று நமக்கு தெரியாது.
Some huge fish that could keep a man inside its stomach.
தன்னுடைய வயிற்றிலே ஒரு மனிதனை வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய மீன்.
And Jonah was there 3 days and three nights.
மூன்று இரவு மூன்று பகல் யோனா அந்த மீனின் வயிற்றிலே இருந்தார்.
Just like Jesus when he died.
இயேசு மரித்தபொழுது
went down to the heart of the earth, paradise.
இந்த பூமியின் இறுதியில் இருக்கக்கூடிய பரதேசத்தில்.
And in his spirit he was there in paradise for 3 days and 3 nights while his body was lying in the grave.
அவருடைய சரீரம் கல்லறையில் இருக்கும் பொழுது அவருடைய ஆவியானது அந்த பரதேசத்துக்குள்ளாக 3 நாட்கள் இருந்தது.
And then we read in chapter 2 verse 1, then Jonah prayed.
யோனா தன் தேவனாய் கர்த்தரை நோக்கி ஜெபித்தான்.
After the 3 days and three nights. See, it says Jonah was there 3 days and three nights, and then Jonah prayed, which means after that.
யோனா ராப்பகல் மூன்று நாள் இருந்தான் அதற்கு பிறகு தன் தேவனை கர்த்தர் நோக்கி விண்ணப்ப பண்ணினான் என்று சொன்னால் அதற்கு பிறகு என்றுதான் அர்த்தம்.
So what was he doing for 3 days and 3 nights?
மூன்று இரவு மூன்று பகல் என்ன செய்து கொண்டிருந்தான்?
I think he was doing what we would do when we are in a difficult situation.
நாம் கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது என்ன செய்வோமோ அதைத்தான் அவனும்
செய்திருப்பான். We try our best to get out of that difficult situation.
அந்த கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து வெளியே வருவதற்கு முயற்சி செய்திருந்தான்.
So he must have been trying to crawl out of the stomach of the great fish.
ஆகவே அந்த பெரிய மீனின் வயிற்றிலிருந்து வெளியே வருவதற்காக அவன் முயற்சி செய்திருந்திருப்பான்.
And every time he tried to climb the he would slip back that slimy belly of the fish it come back into the belly itself.
ஒவ்வொரு முறையும் அவன் அங்கே மீனின் வயிற்றிலிருந்து ஏறி வெளியே வருவதற்கு முயற்சி செய்திருக்கும் பொழுது அந்த மீனுடைய வயிற்றில் இருக்கிற அந்த வழுக்கு காரியங்களினாலே அவன் வழுக்கி கீழே போயிருந்திருப்பான்.
And after 3 days he said, oh, I might as well pray.
மூன்று நாட்கள் கழித்து நான் ஜெபிக்கிறேன் என்று சொன்னான்.
See, that's how we do it too.
நாமும் இப்படித்தான் செய்கிறோம்.
When we first get into a difficult situation, we don't usually pray.
முதலாவதாக நாம் ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டால் நாம் ஜெபிப்பதில்லை.
We contact people to help us.
நமக்கு உதவி செய்யும்படியாக மக்களை தொடர்பு கொள்கிறோம்.
We try ourselves.
நாமாகவே முயற்சி செய்கிறோம்.
And when everything fails, then we pray.
எல்லாம் தோற்று போகும்பொழுதுதான் நாம் ஜெபிக்கிறோம்.
So Jonah prayed after 3 days of trying.
ஆகவே மூன்று நாட்கள் முயற்சித்த பிறகு யோனா ஜெபிக்க ஆரம்பிக்கிறான்.
And then he begins to pray.
அதற்கு பிறகு ஜெபிக்க ஆரம்பிக்கிறான்.
And this is what he said.
இப்படித்தான் சொல்றாரு.
I called out of my distress to the Lord.
என் நெருக்கத்திலிருந்து நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன்.
I cried for help.
நான் உதவிக்காக கூக்குரலிட்டேன்.
God has cast me into the deep.
நான் ஆழத்திலே போடப்பட்டுவிட்டேன்.
Into the heart of the seas.
சமுத்திரத்தின் நடுமையத்திலே போடப்பட்டேன்.
I thought I've been expelled from his sight and so on.
நான் உன்னுடைய கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு தள்ளப்பட்டேன் என்று எண்ணினேன்.
Nothing happened.
ஒன்றும் நடக்கவில்லை.
While I was fainting, the Lord, I remembered the Lord.
நான் என் ஆத்துமா தொய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்திருந்த ஏழாம் வசனத்தில் சொல்கிறார்.
And he was saying all these things.
இவங்கள் எல்லாவற்றையும் சொல்கிறார்.
And nothing happened.
ஒன்றும் நடக்கவில்லை.
Then finally, in verse 10,
பத்தாம் வசனம்,
he started praising the Lord.
ஒன்பதாம் வசனத்தில் பார்க்கிறோம் அவன் துதிக்க ஆரம்பித்தான்.
Till then he was saying about what all had happened.
அதுவரை என்னென்னலாம் நடந்ததோ அதையெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தான்.
I will sacrifice to thee with the voice of thanksgiving.
துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன்.
And the moment he began to thank the Lord,
தேவனுக்கு நன்றி செலுத்த ஆரம்பித்த
உடனே, salvation is from the Lord.
ரட்சிப்பு கர்த்தருடையது என்று சொன்ன உடனே,
then
அப்பொழுது,
then means at that point,
அந்த நேரத்திலே,
the Lord commanded the fish to vomit Jonah up onto the dry land.
கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டு அது யோனாவை கரையிலே கக்கி விட்டது.
There's a principle here.
இங்கே ஒரு தத்துவம் காணப்படுகிறது.
Psalm 50 verse 23 says,
சங்கீதம் 50:23 சொல்கிறது,
whoever offers a sacrifice of thanksgiving,
துதியின் பலிகளை செலுத்துகிறவன்,
makes a way thereby for me to show him my deliverance.
நான் என்னுடைய விடுதலையை காண்பிக்கும்படிக்கு ரட்சிப்பை காண்பிக்கும்படிக்கு ஒரு வழியை ஆயத்தப்படுத்துகிறான்.
That's how Jehoshaphat got delivered in 2 Chronicles 20.
ரெண்டு நாளாகமும் 20 ஆம் அதிகாரத்தில் இப்படித்தான் யோசபாத் விடுதலை பெற்றான்.
When we pray, that doesn't prove we have faith.
நாம் ஜெபிக்கும் பொழுது அது நம்முடைய விசுவாசத்துக்கு நிரூபணம் அல்ல.
But when we praise God, that proves we have faith.
நாம் துதிக்கும் பொழுது அது நம்முடைய விசுவாசத்தின் நிரூபணமாக இருக்கிறது.
You can pray from your heart sincerely, and there may not be faith.
உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாக ஜெபிக்கலாம், அது விசுவாசத்திற்கு அடையாளம் அல்ல.
But when you praise God sincerely from your heart, that's the proof of faith.
ஆனால் உள்ளத்திலிருந்து உண்மையாக தேவனை துதிக்கும் பொழுது அதுதான் விசுவாசத்திற்கு அடையாளம்.
And especially when this problem is not yet solved.
குறிப்பாக இன்னும் பிரச்சனை தீர்க்கப்படாத இருக்கும் பொழுது.
And you still praise the Lord.
நீங்கள் இன்னும் தேவனை துதிக்கிறீர்கள்.
To say, I praise you Lord.
ஆண்டவரே உம்மை
துதிக்கிறேன். Deliverance comes from you.
ரட்சிப்பு கர்த்தருடையது.
And when you have done that, you make a way for the Lord to deliver you.
தேவன் உங்களை விடுதலையாக்க முடியாது அவருக்கு ஒரு வழியை உண்டு பண்ணுங்க.
Then the Lord will command something to deliver, to set you free.
உங்களை விடுதலையாக்க முடியாது தேவன் யாருக்கோ ஒருவருக்கு கட்டளையிடுவார்.
So that's what we see here.
இதைத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம்.
Then the word of the Lord came to Jonah a second time.
இரண்டாம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி.
Thank God that if we have failed once, there is a second time.
ஒரு முறை நாம் தோற்றுப்போனால் இரண்டாவது தருணம் நமக்கு அளிக்கப்படுகிறது. தேவனுக்கு நன்றி.
That's one of the great messages in the book of Jonah.
யோனாவின் புத்தகத்தில் இது ஒரு பெரிய செய்தியாக வருகிறது.
God wants to give you another chance.
தேவன் உனக்கு இரண்டாவது தருணத்தை கொடுக்க விரும்புகிறார்.
And he'll give you a third chance.
மூன்றாவது தருணத்தையும் கொடுப்பார்.
He's not just the God of the second chance.
அவர் இரண்டாம் தருணம் கொடுக்கிற கர்த்தர் மட்டுமல்ல.
Because most of us have lost our second chance long ago.
இரண்டாம் நம்மில் அநேகர் நம்முடைய இரண்டாவது தருணத்தை என்றைக்கோ இழந்து விட்டோம்.
He is the God of one more chance.
தேவன் இன்னும் ஒரு தருணத்தை கொடுக்கிறவர்.
You may have failed a number of times.
எத்தனையோ முறை நீ தவறி இருக்கலாம்.
If you repent wholeheartedly,
நீ முழு இருதயத்தோடு கூட மனம் திரும்புவாயானால்,
you can still come back to the Lord.
மீண்டும் தேவனிடத்தில் வரலாம்.
So now Jonah has learned his lesson.
இப்பொழுது யோனா தன்னுடைய பாடத்தை
கற்றுக்கொண்டான். And he decides he will go.
அவன் போவேன்
என்று தீர்மானித்தான். And he went to Nineveh quite gladly now.
அவன் இப்பொழுது சந்தோஷமாக நினைவேக்கு போகிறான்.
And the city itself was so great that it says in verse 3 that it took 3 days to walk from one end of the city to the other.
அந்த நினிவே பட்டணம் 3 நாள் பிரயாண விஸ்தாரமாய் பெரிய நகரமாய் இருந்தது.
And he kept on crying out every day, 40 days and Nineveh will be overthrown.
இன்னும் 40 நாட்களிலே நினிவேயானது கவிழ்க்கப்படும் என்று சொல்லி அவன் பிரசங்கித்துக் கொண்டிருந்தான்.
Here is an unknown Israeli prophet coming and saying something in the world's biggest city.
உலகத்தின் பெரிய ஒரு பட்டணத்திலே முன்பின் தெரியாத இஸ்ரவேலில் உள்ள ஒரு தீர்க்கதரிசி வந்து ஒரு செய்தியை சொல்கிறார்.
And his message is only one sentence.
அவருடைய செய்தி ஒரே ஒரு வார்த்தை.
And it says from the king down to the poorest man they all repented, verse 6.
ஆறாம் வசனத்திலே பார்க்கிறோம், ராஜா முதல் அங்கே இருக்கிற ஏழை மனிதன் வரை எல்லாரும் மனம் திரும்பினார்கள்.
How powerful was this message?
இந்த செய்தி எவ்வளவு வல்லமுள்ளதா இருக்கிறது பாருங்க.
You know, when the Holy Spirit backs up something,
பரிசுத்த ஆவியானவர் ஒன்றை பின்னால் இருந்து தாங்கும் பொழுது,
you don't have to be a very impressive preacher.
நீங்கள் மிகவும் கவர்ச்சிகரமாய் பிரசங்கிக்கக்கூடிய பிரசங்கியாளரா இல்லாமல் இருக்கலாம்.
You don't have to preach very long either.
பெரிய பிரசங்கத்தை செய்ய வேண்டும் என்றும் தேவையில்லை.
Thousands were convicted with one sentence.
ஒரு வாக்கியத்தின் பிரசங்கத்தினாலே ஆயிரக்கணக்கான மக்கள் அவர்கள் உணர்வடைந்தார்கள்.
This is the greatest and quickest revival that ever took place in the history of the world.
உலக சரித்திரத்திலே ஏற்பட்ட ஒரு பெரிய எழுப்புதல், சீக்கிரமாக ஏற்பட்ட எழுப்புதல் இதுதான்.
When God is able to deal with his servant, then even one sentence anointed by God has great power.
தேவன் ஒரு மனிதனோடு கூட இடைபெறும் பொழுது அவன் ஒரு ஒரு வாக்கியத்திலே பிரசங்கித்தாலும் கூட அதுக்கு வல்லமை இருக்கு.
God's not been able to deal with you.
ஆனால் தேவன் உன்னோடு கூட இடைபெட முடியவில்லை.
Then even many hours will not produce revival.
அப்படி உன்னோடு கூட இடைபெட முடியவில்லை என்று சொன்னால் அநேக மணி நேரங்கள் பிரசங்கித்தாலும் எழுப்புதல் உண்டாகாது.
You know, God was merciful to the city even though he knew that later on they would do much evil.
தேவன் இந்த பட்டணத்தார் அதிக பொல்லாப்பை செய்வார்கள் என்று அறிந்திருந்தாலும் கூட இந்த பட்டணத்தின் மேல் இரக்கம் உள்ளவராக
இருந்தார். Because God deals with us as we are now, not as we are going to be in the future.
எதிர்காலத்தில் நாம் எப்படி இருக்க போகிறோம் என்பதை பொறுத்து அல்ல, இப்பொழுது நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை பொறுத்து தேவன் நம்மோடு கூட இடைபெடுகிறார்.
If you repent now, you are forgiven.
இப்பொழுது நீ மனம் திரும்பினால் மன்னிக்கப்படுவாய்.
Even though God may know that 5 years from now you're going to be a backslider.
5 வருஷங்கள் கழித்து நீ பின்வாங்கி போவாய் என்பதை ஆண்டவர் ஏற்கனவே அறிந்திருந்தும் இப்பொழுது உனக்கு மனம் திரும்புதலை கொடுக்கிறார்.
His name is I am.
அவருடைய பெயர் நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன்.
Not I will be.
நான் இருப்பேன் என்று அல்ல.
He deals with you as you are at present.
இன்றைக்கு நீ எப்படி இருக்கிறாயோ அதை பொறுத்தே உன்னோடு கூட இடைபெறுகிறார்.
We would have thought that 120,000 people repenting should have excited any preacher.
120,000 மக்கள் மனம் திரும்பும் பொழுது ஒரு பிரசங்கன் கண்டிப்பாக பரவசமடைந்து இருப்பார் என்று நாம் எண்ணலாம்.
But Jonah is upset.
ஆனால் யோனாவோ மனத்தாங்கல்.
He is upset because his prophecy is not fulfilled.
தன்னுடைய தீர்க்கதரிசனம் நிறைவேறாமல் இருக்கும் பொழுது அவன் அதற்காக வருத்தப்படுகிறான்.
And again the old patriotism comes up that Nineveh will now repent and they won't be destroyed.
ஐயோ, நினிவே இப்பொழுது மனம் திரும்பி அழிக்கப்படாமல் போனால் என்ன செய்வது என்று சொல்லி அவனுடைய நாட்டு பற்றி இப்பொழுது மீண்டும் வருகிறது.
Are you like Jonah?
நீங்கள் யோனாவை போல
இருக்கிறீர்கள். Is there someone on earth whom you don't want God to bless?
தேவன் ஆசீர்வதிக்க இன்னாரை ஆசீர்வதிக்க கூடாது என்று மனதில் நினைத்துக் கொண்டிருக்கிறாய்.
Are you unhappy if God blesses somebody whom you don't like?
நீ விரும்பாத ஒரு நபரை தேவன் ஆசீர்வதிக்கும் பொழுது உனக்கு சந்தோஷம் போய்விடுகிறதா?
Somebody who is troubling you and God is blessing them?
உங்களை தொந்தரவுபடுத்துகிற ஒருவனை தேவன் ஆசீர்வதிக்கிறார்?
What about you?
உன்னுடைய நிலைமை என்ன?
And me?
என்னுடைய நிலைமை என்ன?
Didn't God bless us when we didn't deserve it?
நாம் தகுதி இல்லாத இருக்கும் பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கவில்லையா?
We deserved only hell.
நமக்கு நரகம் தான்
பாத்திரமாயிருந்தது. நான்காம்
அதிகாரத்திலே பார்க்கிறோம், ஒரு சிறு தாவரத்தை தேவன் வளர வைத்து அதன் மூலமாய் ஒரு பாடத்தை
கற்றுக்கொண்டது.
ஒரு புழு அந்த செடியை கெடுத்துவிட்டது.
Jonah was very upset because he had to sit in the hot sun.
அவன் இப்பொழுது எரிக்கும் வெயிலிலே உட்கார்வதற்காக அவன் வருத்தப்பட்டான்.
And the Lord says, you have compassion on this plant.
நீ இந்த செடியின் மீது மனதுருகுகிறாய்.
For which you didn't do any work.
அந்த செடி அந்த ஆமணக்கு செடிக்காக நீ எந்த வேலையும் செய்யவில்லை.
Came up in one night and perished in one night.
அது ஒரு ராத்திரியில் முளைத்தது, ஒரு ராத்திரியில் அழிந்து போகிறது.
And don't you think I should have compassion on Nineveh where there are more than 120,000 persons?
120,000 பேருக்கு அதிகமான மனுஷர் இருக்கக்கூடிய இந்த நாட்டுக்காக நான் இரக்கமாய் இருக்கக்கூடாதோ?
God's compassion is so great.
தேவனுடைய பரிதவிப்பு அதிகமாக இருக்கு.
The more we come into fellowship with God,
எந்த அளவுக்கு அதிகமாக தேவனோடு கூட ஐக்கியப்படுகிறோமோ,
the more we will share his burden for a lost world,
அந்த அளவுக்கு அதிகமாக இந்த அழிந்து போன உலகத்துக்காக நாம் மனதுருக்கம் கொள்வோம்.
If you're an evangelist, he'll give you a compassion for lost souls.
நீ ஒரு சுவிசேஷகனாக இருந்தால் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக தேவன் மனதுருக்கம் கொடுப்பார்.
If you're a teacher, he'll give you a compassion for believers who are blinded and deceived.
நீ ஒரு போதகனாக இருந்தால் வஞ்சிக்கப்பட்டு கூட்டுத்தனத்தில் இருக்கக்கூடிய விசுவாசிகள் மீது உனக்கு மனதுருக்கத்தை தருவார்.
And you are not entering into a life of victory.
அவர்கள் இன்னுமாய் ஜெயத்தின் வாழ்க்கைக்குள்ளாய் பிரவேசிக்காமல் இருக்கிறார்கள்.
Compassion, fellowship with the heart of God is the secret of all ministry.
எல்லா ஊழியத்தினுடைய ரகசியமும் தேவனுடைய இருதயத்தோடு கூட வைக்கும் ஒரு ஐக்கியம்.
That's what we learn from this passage.
இதைத்தான் நாம் இந்த பகுதியிலிருந்து
கற்றுக்கொள்ளலாம். And every one of us can have a ministry.
நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஊழியம் இருக்க முடியும்.
It's not enough just to say the right words.
சரியான வார்த்தைகளை சொல்வது இல்லை.
We must get into fellowship with God's heart.
தேவனுடைய இருதயத்தோடு கூட நாம் ஐக்கியம் கொள்கிறவர்களாய் மாற வேண்டும்.
So let's pursue that.
ஆகவே இதை நாம் தொடர்வோம்.
And even if you have failed,
நாம் தவறினாலும் கூட,
like Jonah,
யோனாவை போல,
we can come back to a ministry and fulfill God's will.
நாம் ஊழியத்திற்கு மீண்டும் வந்து தேவ சித்தத்தை நிறைவேற்ற முடியும்.
God bless you.
தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
Welcome once again to Words of Life.
மீண்டும் ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம்.
We are studying through the Bible book by book.
நாம் வேதத்தை ஒவ்வொரு புத்தகமாக படித்துக் கொண்டிருக்கிறோம்.
And now we have reached the book of Micah.
இப்பொழுது மீகா புத்தகத்துக்கு வந்திருக்கிறோம்.
It's good to get familiar with these lesser known books at the end of the Old Testament.
பழைய ஏற்பாட்டிலே கடைசியிலே வரக்கூடியதான குறைவாய் தெரிந்ததான புத்தகங்களை நாம் படிப்பது நல்லது.
All of them have a message for our time.
அதில் எல்லா புத்தகங்களும் நம்முடைய காலத்திற்கேற்ற ஒரு செய்தியை கொண்டிருக்கிறது.
As we have seen in the last few sessions.
நாம் கடந்த ஒரு சில நிகழ்ச்சிகளிலே பார்த்தது போல.
Now here in the book of Micah.
இந்த மீகா புத்தகத்திலே.
We read about corrupt leaders and God's authority.
தீமையான தலைவர்களை குறித்தும் தேவனுடைய அதிகாரத்தை குறித்தும் நாம் வாசிக்கிறோம்.
Micah lived at the same time as the prophet Isaiah.
ஏசாயா வாழ்ந்த அதே காலகட்டத்திலே மீகாவும் வாழ்ந்தார்.
He prophesied in Israel and in Judah.
இஸ்ரேலிலேயும் யூதாவிலேயும் தீர்க்கதரிசனம் அளித்தார்.
His message was like most prophets, primarily to the religious leaders.
அநேக தீர்க்கதரிசிகளின் செய்திகளைப் போலவே மீகாவுடைய தீர்க்கதரிசியின் செய்தியும் அங்கே உள்ள மத தலைவர்களுக்காக வந்திருந்தான்.
He was hitting out at them for exploiting poor people.
ஏழை மக்களை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துகிறதற்காகவும் அவர்களை நசுக்குகிறதற்காகவும் சொல்கிறார்.
Misusing their privilege of serving God.
தேவனுக்கு ஊழியம் செய்யக்கூடியதான தங்களுடைய பாக்கியத்தை தவறாய் பயன்படுத்துகிறதை குறித்து அவர் பேசுகிறார்.
Just like many Christian leaders today.
இன்றைக்கும் அநேக கிறிஸ்தவ தலைவர்கள் அப்படி செய்கிறார்கள்.
It's amazing to see how these Old Testament prophets had a tremendous concern for poor people.
ஏழை மக்களுக்கென்று எவ்வளவு பாரமுடையவர்களாக இருந்தார்கள் என்பதை பார்க்கும்பொழுது ஆச்சரியமாக.
Especially poor people who are being deceived and led astray by covetous preachers.
பொருளாசையுள்ள பிரசங்கியார்கள் மூலமாக தவறாய் வழிநடத்தப்படுகிறதான ஏழை மக்களை பார்த்து,
they were sharing God's concern for these poor people.
இந்த தீர்க்கதரிசிகள் ஏழை மக்களுக்காக தேவனுடைய பாரத்தை பகிர்ந்து கொண்டவர்களாக இருந்தார்கள்.
In the first three chapters,
முதல் மூன்று அதிகாரங்களில்,
we read of God's judgment on Samaria, which is the capital of Israel, and Judah.
இஸ்ரவேலின் தலைநகரமாக சமாரியாவின் மேலும் யூதாவின் மேலும் வந்த தேவனுடைய நியாய தீர்ப்பை குறித்து வாசிக்கிறோம்.
And Micah asked the people to listen to him because the Lord is coming down to accuse them.
தேவன் அவர்களை குற்றம் சாட்டும் முடியாக இறங்கி வருகிறார். ஆகவே மீகா தன் சொல்லுகிறதை கேட்க முடியாக சொல்கிறான்.
In chapter 2,
இரண்டாம் அதிகாரம்,
we see the sins that these leaders were guilty of.
இந்த தலைவர்களுடைய அக்கிரமம் குறித்து நாம் வாசிக்கிறோம்.
You know, whenever God speaks to the leaders,
எப்பொழுதெல்லாம் தேவன் தலைவர்களுக்கு பேசுகிறாரோ,
it's good for all of us who are elders and preachers of God's word. Sit up and listen.
மூப்பொருளாய் இருக்கிற நாமும் தலைவர்களும் உட்கார்ந்து கவனிப்பது நல்லது.
And examine ourselves.
நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்பது நல்லது.
See what he says here.
இங்க என்ன சொல்கிறார் என்று பாருங்கள்.
In Micah chapter 2, verse 1 and 2.
மீகா இரண்டாம் அதிகாரம் 1-2 வசனங்கள்.
How terrible it's going to be for you people who sit awake at night thinking up evil plans.
அக்கிரமத்தை யோசித்து தங்கள் படுக்கைகளை மேல் பொல்லாப்பு செய்ய எத்தனை மணி தங்கள் கையில் வல்லம் இருக்கிறபடினாலே இப்படி நடப்பிக்கிறவருடைய காரியம் எவ்வளவு மோசமாயிருக்கு.
You rise up in the morning and hurry up to carry out those schemes.
நீங்கள் அந்த திட்டத்தை திட்டும்படியாக விடியற்காலமே எழுந்திருக்கிறீர்கள்.
And you have the power to accomplish it.
அதை நடத்துவதற்கு உங்களுக்கு வல்லம் இருக்கிறது.
When you want a certain piece of land, you find a way to grab it.
வயல்கள் உங்களுக்கு வேண்டுமானால் அதை இச்சித்து பறித்துக் கொள்கிறீர்கள்.
You find somebody's house, you find a way to get it by cheating.
யாரோ ஒருடைய வீடு உங்களுக்கு அழகாக இருந்தால் அதை நீங்கள் ஏமாற்றி எடுத்துக் கொள்கிறீர்கள்.
அண்ட் வித் பீப்பிள் லைக் யூ நோபடி இஸ் சேஃப். ஹி கேனாட் ஹேவ் நோபடி கேன் ஹேவ் ஹிஸ் ஈவன் ஹேவ் ஹிஸ் ஃபேமிலி இன்ஹெரிட்டன்ஸ்.
யாருக்குமே குடும்ப சுதந்திரமும் சொத்தும் இருக்க முடியாது உங்கள் பார்வையில்.
ஹியர் ஆர் ரிலிஜியஸ் லீடர்ஸ்.
இவர்கள் மத தலைவர்களாக
இருந்தார்கள். யூசிங் தேர் பவர் டு எக்ஸ்ப்ளாய்ட் தி புவர் அண்ட் ராப் தெம்.
ஏழைகளை ஏமாற்றி அவர்களை திருடுவதற்காக தங்களுடைய அதிகாரத்தை
பயன்படுத்தினார்கள்.
தகப்பனிடத்திலிருந்து ஒரு மனிதன் அப்படித்தான் சொத்தை
பெற்றிருந்திருக்கிறான்.
ஊழியத்திற்காக சகோதரனே இதை சொத்தை கொடுத்து விடுங்கள் என்று சொல்வதை போல,
sell it and give the money here.
அந்த சொத்தை விற்று பணத்தை தேவ ஊழியத்துக்கு கொடுங்க.
Where is the money go?
அந்த பணம் எங்கே போகிறது?
Into the preacher's pocket.
பிரசங்கருடைய பாக்கெட்டுக்கு போகிறது.
He uses that poor man's inheritance to go and buy a property for himself.
அந்த ஏழை மனிதனுடைய சுதந்திரத்தை தான் சொத்து வாங்குவதற்காக பயன்படுத்துகிறார்.
Or for his children.
அல்லது தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொத்து வாங்குவதற்காக பயன்படுத்துகிறார்.
This is the type of cheating that went on in those days.
அந்த நாட்களில் இப்படிப்பட்ட ஏமாற்று வேலை தான் நடந்து கொண்டிருக்கிறது.
urge poor widows to pay their tithes.
அங்கே ஏழை விதவைகளை அவள் தசம பாகம் செலுத்தும் முடியாய் கட்டாயப்படுத்தும்.
Use the money to live in great luxury yourself.
அந்த பணத்தை வாங்கி தாங்களாகவே சொகுசான ஒரு வாழ்க்கை வாழ பயன்படுத்துவது.
See, it's perfectly all right for a servant of the Lord to receive gifts from others.
மற்றவர்களிடத்திலிருந்து வெகுமதியையோ பணத்தையோ பெற்றுக்கொள்வது அது சரியான காரியம்தான்.
The Bible says 1 Corinthians 9:14.
ஒன்று கொரிந்தியர் 9:14
The Lord has directed those who preach the gospel can get their living from the gospel.
சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவர்கள் அதனாலே தங்கள் பிழைப்பு உண்டாக வேண்டும் என்று தேவன் நியமித்திருக்கிறார்.
But you can't get your living from people who earn less than you.
ஆனால் உங்களை காட்டிலும் குறைவாக சம்பாதிக்கிறவர்களிடத்திலிருந்து நீங்கள் வாங்கக்கூடாது.
If you take money from a poor person, you must live at a standard lower than him.
நீங்கள் ஒரு ஏழை மனிதனிடத்திலிருந்து காசு வாங்குவீர்கள் என்று சொன்னால் அந்த ஏழை மனிதனுடைய நிலவரத்தை காட்டிலும் கீழான ஒரு நிலையில் நீங்கள் வாழ வேண்டும்.
You have absolutely no right to live at a standard higher than the person from whom you take money.
நீங்கள் பணத்தை வாங்குகிற அந்த நபருடைய வாழ்க்கை தரத்தை விட அதிகமான தரத்திலே வாழ்வதற்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை.
That's absolutely unchristian.
அது கிறிஸ்தவத்துக்கு ஒத்திராத ஒரு காரியம்.
Jesus would never have done it.
இயேசு ஒரு காலம் அதை அப்படி செய்திருக்க மாட்டார்.
But this is what many Christian pastors and preachers around the world are doing.
ஆனால் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ பிரசங்கியார்களும் பாஸ்டர்களும் இதைத்தான் செய்து
கொண்டிருக்கிறார்கள். And when I rebuked and corrected many people for this, they defend themselves.
இந்த காரியத்திற்காக அநேகரை நான் கடிந்து கொண்ட பொழுது அவர்கள் தங்களை தாங்களே நியாயப்படுத்துகிறார்கள்.
They find some justification from here and there.
இங்கேயும் அங்கேயுமாக சற்று அவர்கள் நியாயப்படுத்துவதற்கு ஏதாவது கிடைக்குமா என்று
பார்க்கிறார்கள். Elijah took food from a widow.
எலியா ஒரு விதவையிடத்திலிருந்து சாப்பாடு வாங்கி
சாப்பிட்டார். Elijah gave her more than 1,000 times back what she gave him.
ஆனால் எலியாவுக்கு கொடுத்த காரியத்தை இவன் 100,000 மடங்காக திருப்பி கொடுத்தானே.
He didn't just tell her the Lord will bless you like many preachers say today.
இன்றைக்கு அநேக பிரசங்கியார் சொல்லுகிறது போல தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்
என்று சொல்லவில்லை. He himself gave hundreds of meals back to her and she gave one meal to him.
அவள் எலியாவுக்கு ஒரு வேளை ஆகாரத்தை கொடுத்தாள். ஆனால் எலியாவோ அவளுக்கு 100 வேளைக்கும் அதிகமான ஆகாரத்தை கொடுத்தார்.
One rich couple blessed Elisha by giving him a place to stay in their house.
தங்களுடைய வீட்டிலே ஒரு அறையை கொடுத்து அவரை ஒரு தேவ ஊழியக்காரை ஆசீர்வதிக்க முடிய ஒரு தம்பதி விரும்பினார்கள்.
He blessed them by raising their son from the dead.
அவரோ அந்த குடும்பத்தினுடைய மரித்து போன குழந்தையை உயிரோடு எழுப்பி ஆசீர்வதித்தார்.
They are not like today's preachers who just collect the money and go away and say God will bless you.
இன்றைக்கு இருக்கிற பிரசங்கியர்கள் பணத்தை வாங்கி விட்டுவிட்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி போய் விடுகிறார்கள்.
They don't even know these people. They don't even find out whether God has blessed them.
தேவன் அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறாரா இல்லையா என்று திரும்பி வந்து பார்ப்பது கிடையாது.
You are listening to me, don't be fooled by these deceivers.
என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இப்படிப்பட்ட வஞ்சகக்காரர்களினாலே வஞ்சிக்கப்பட வேண்டாம்.
This is what is happening today.
இன்றைக்கு இதுதான் நடந்து.
That's why God's grace departs from them even if they have a gift to preach.
அவர்களுக்கு பிரசங்கிக்க கூடிய வரம் இருந்தாலும் கூட தேவ கிருபை அவர்களை விட்டு நீங்கி விடுகிறது.
I'm not preaching what I've not practiced.
நான் எதை நடைமுறைப்படுத்தவில்லை அதை ஒரு காலம் பிரசங்கிக்கவில்லை.
I left my job to serve the Lord 40 years ago.
40 ஆண்டுகளுக்கு முன்பதாக தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியா என்னுடைய வேலையை ராஜினாமா செய்தேன்.
40 years I've never taken money from someone who's poorer than me.
என்னை காட்டிலும் ஏழையாக இருக்கிற ஒரு மனிதரிடத்திலிருந்து கூட இந்த 40 ஆண்டுகளாக நான் பணத்தை
பெற்றுக்கொள்ளவில்லை.
என்னை தாங்க முடியாது.
I don't believe it's right.
அது சரி என்று நம்பவே இல்லை.
Poor people have a right to give money for the Lord's work.
ஏழை மக்கள் தேவ ஊழியத்திற்கு என்று கொடுப்பதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது.
But if your living standard of living is higher than theirs,
அவருடைய வாழ்க்கை தரத்தை காட்டிலும் உங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்ததா இருக்குமானால்,
put that money in the offering box. Don't touch it yourself.
அந்த பணத்தை நீங்கள் காணிக்கை பெட்டியில் போட்டு விடுங்கள். நீங்களாக அந்த பணத்தை எடுக்க வேண்டாம்.
The great tragedy today is Christian workers do not know how to live simply like Jesus and the apostles lived.
இயேசுவும் அப்போஸ்தலரும் எப்படி எளிமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்களோ அதுபோல ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ இன்றைக்கு இருக்கிற பிரசங்கியர்கள் அறியவில்லை என்பதுதான் இன்றைய உள்ள பரிதாபமான காரியம்.
If you honor God like this, he will honor you.
இப்படி நீங்கள் தேவனை கனப்படுத்தினால் அவர் உங்களை கனப்படுத்துவார்.
But I find that most preachers in the world are not serious about such small things.
இந்த உலகத்தில் உள்ள अनेक பிரசங்கியார்கள் இப்படிப்பட்ட சிறு காரியத்திலே அவர்கள் சீரியஸா இருப்பதில்லை.
The Lord says, chapter 2 verse 3,
இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம்,
I will reward your evil with evil and you won't be able to escape.
நான் அந்த தீமைக்கு தீமையாய் நான் உங்களுக்கு பதிலளிப்பேன், நீங்கள் தப்பிக்க முடியாது என்று சொல்கிறார்.
But the people said,
ஆனால் ஜனங்கள் சொல்கிறார்கள்,
oh don't say such things, verse 6,
ஆறாம் வசனத்திலே பார்க்கிறோம், அப்படி நீங்கள் சொல்லாத இருப்பீர்களாக,
oh nothing like that will happen to us,
அப்படி எல்லாம் எங்களுக்கு ஒன்றும் நடக்காது,
we are all right,
நாங்கள் சரியாக தான் இருக்கிறோம்.
But the Lord, Micah said to them in verse 7,
ஏழாம் வசனத்திலே மீகா சொல்கிறார்,
you think the Lord will have patience with your behavior,
உங்களுடைய நடக்கையை பார்த்து தேவன் பொறுமையுள்ளவராய் இருப்பாரோ,
you steal the shirts from the back, verse 8, of those who trust you,
உங்களிலே நம்பிக்கையா இருக்கிறவர்களிடத்திலே மேலங்கியையும் வஸ்திரத்தையும் உரிந்து கொண்டீர்கள்.
You evict women from their homes.
நீங்கள் ஸ்திரீகளை வீடுகளிலிருந்து துரத்தி விட்டீர்கள்.
And you rob their children of their rights.
அவருடைய குழந்தைக்கு இருக்கக்கூடியதான அலங்காரத்தை நீங்கள் கொடுத்து கொண்டீர்கள்.
You have filled the land with sin.
நீங்கள் தேசத்தை தீட்டினாலே நிரப்பி விட்டீர்கள்.
And if a prophet full of lies comes to you,
ஒரு அபத்தம் பேசுகிற ஒரு தீர்க்கதரிசி உங்களிடத்தில் வந்தால்,
and says I'll preach to you about wine and drink, That's the type of prophet you want to listen to.
நான் உங்களுக்கு மதுபானத்தையும் உங்களுக்கு குடிபோதையும் குறித்து பிரசங்கித்தால் இப்படிப்பட்ட பிரசங்கியாதான் உங்களுக்கு வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள்.
Throughout history, in Old Testament and New Testament.
சரித்திரம் முழுவதுமாய் புதிய பழைய
ஏற்பாடுகளில் And in 2000 years of church history in every nation.
எல்லா தேசத்திலேயும் 2000 ஆண்டுகளான சபை சரித்திரத்திலே
It has always been true.
இது எப்பொழுதும் மெய்யாக
இருக்கிறது. Of the Israelites and of Christians.
இஸ்ரவேலர்களிடத்திலும் அப்படித்தான் இருக்கிறது கிறிஸ்துவர்களிடத்திலும் அப்படித்தான்
இருக்கு. They always prefer to listen to false prophets who tickle their ears.
தங்களுடைய செவிக்கு தினம் ஓட்டுகிறவர்களுக்கு எப்பொழுதும் செவி கொடுக்க
ஆயத்தமாயிருக்கிறார்கள்
அவர்களை சந்தோஷப்படுத்துகிற ஒரு பிரசங்கத்தை தான் கேட்கிறார்கள்
Even among God's people,
தேவனுடைய ஜனங்கள் மத்தியிலே
most of them don't care to listen to God's true prophets.
அநேக தேவ தீர்க்கதரிசிகளுக்கு செவி கொடுக்க மனதில்லாமல்
இருக்கிறார்கள் I want to say to you, if you want to be a servant of God,
நீங்கள் தேவ ஊழியக்காரனாக இருக்க வேண்டும் என்று
You'll never be popular and you'll never be able to make money. That I can tell you.
நான் உங்களுக்கு கண்டிப்பாய் சொல்ல முடியும் நீங்கள் ஒரு காலம் பிரபலமாக முடியாது ஒரு காலம் பணம்
சம்பாதிக்க முடியாது. But in spite of all this,
இவைகளை மத்தியிலே
the Lord said, like he says today,
இன்றைக்கு சொல்வது போலவே அன்றைக்கு
மாட்டேன் Verse 12, I will still gather a remnant. There will be a few people always.
மீந்திருக்கிறவர்களை நான் நிச்சயமாய் சேர்ப்பேன் என்று அவர் சொல்கிறார்.
Even though most of Christendom is in a backslidden condition,
அநேக கிறிஸ்தவத்தினுடைய பெரும்பான்மையான மக்கள் பின்வாங்கி இருந்தாலும் கூட
there is a remnant of God-fearing people on the earth.
தேவனுக்கு பயப்படுகிற மீந்திருக்கிற ஒரு
who are seeking for God and who are leaving these Babylonian systems.
அவர்கள் இந்த பாபிலோனிய அமைப்புகளை விட்டுவிட்டு தேவனை தேடுகிறவர்கள் உண்டு.
They are not found in one denomination.
அவர்கள் ஏதோ ஒரு குறிப்பிட்ட சபையில மட்டும்
காணப்படுவதில்லை. In a town you may not find them all in one church.
ஒரே ஊரிலே எடுத்துக்கொண்டால் எல்லாரும் ஒரே சபையிலே கூட இருக்க மாட்டார்கள்.
They may be in different churches.
பல பல சபைகளிலே அவர்கள் இருந்திருப்பார்கள்.
In one town there may be a very good church.
ஒரு சபையிலே ஒரு நல்ல சபை இருக்கலாம்.
In one town.
ஒரு ஊரிலே
But the branch of that church in another town may not be a good church.
அந்த சபையினுடைய கிளை வேறு ஒரு ஊரில் இருக்கிறது அது நல்ல சபையாக இல்லாம இருக்கலாம்.
So there's no such thing as a remnant denomination.
ஆகவே மீந்திருக்கிற சபை பிரிவு என்று ஒன்று கிடையாது.
Only remnant groups of people.
மீந்திருக்கிற ஜன கூட்டங்கள் தான் உண்டு.
And wherever you go you must ask yourself not which is the branch of my home church.
ஆகவே நீங்க எங்கெல்லாம் போகிறீர்களோ அங்கெல்லாம் என்னுடைய ஸ்தல சபையினுடைய பிரிவு இங்கே இருக்கிறதா என்று கேட்க வேண்டாம்.
But say Lord where are you gathering with your people in this town?
ஆண்டவரே இந்த ஊரிலே உம்முடைய ஜனங்களை நீர் எங்கே கூட்டி சேர்த்திருக்கிறீர் என்று கேளுங்கள்.
Don't have a loyalty to a denomination that leads you to a dead church.
ஒரு செத்த சபைக்குள்ளாய் வழிநடத்தக்கூடியதான உங்கள் ஸ்தல சபையின் மேல் உள்ளதான ஒரு உண்மை உங்களுக்கு இருக்க வேண்டாம்.
Read to you chapter 3 now. It's very interesting, the first 5 verses.
மூன்றாம் அதிகாரம் முதல் 5 வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன் மிகவும் நல்ல வசனங்கள்.
In the New Living Translation, it reads like this.
ஒரு புதிய லிவிங் பைபிள் மொழிபெயர்ப்பில் இப்படி வாசிக்கலாம்.
You leaders of Israel, you're supposed to know right from wrong.
இஸ்ரவேலின் தலைவர்களே நீங்கள் தீமையையும் நன்மையும் அறிய வேண்டும்.
You know it.
உங்களுக்கு ஏற்கனவே தீமை எது நன்மை எது
தெரியும். You say that you know it.
உங்களுக்கு தெரியும் என்று சொல்லுகிறீர்கள்
and you're but you're the ones who hate the good and love the evil
ஆனால் நீங்கள் தான் நன்மையை வெறுத்து தீமையை விரும்புகிறீர்கள்
you skin my people and strip them completely of what they have
அவர்களுக்கு இருக்கக்கூடிய தோலையும் எலும்புகளையும் எல்லாம் நீங்கள் பிடுங்கி விடுகிறீர்கள்
you devour them and flog them and break their bones and chop them up like meat for the cooking pot
நீங்கள் அவருடைய சதையை தின்று தோலை உரிந்து கொண்டு எலும்புகளை முறித்து பானையிலே போடுமுன்னமாக நீங்கள் செய்கிறீர்கள்
then when you're in trouble you plead to the lord for help
நீங்கள் உபத்திரத்தில் இருக்கும்போது கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறீர்கள்
You think God will listen to you?
தேவன் உங்களுக்கு செவி கொடுப்பார் என்று எண்ணுகிறீர்களா?
He'll just turn the other way.
அவர் தம்முடைய முகத்தை மறைத்துக் கொள்வார்.
You false prophets.
நீங்கள் பொய் தீர்க்கதரிசிகளே.
You lead God's people astray.
நீங்கள் தேவ ஜனத்தை வழிவிலக பண்ணுகிறீர்கள்.
You preach nice messages to those who give you food.
உங்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறவர்களுக்கு நல்ல பிரசங்கத்தை செய்கிறீர்கள்.
And those who don't pay you, you threaten them.
உங்களுக்கு பணம் கொடுக்காதவர்களை பார்த்து பயமுறுத்துகிறீர்கள்.
Well, this is what God is saying to you false prophets.
பொய் தீர்க்கதரிசிகளை இதைத்தான் தேவன் உங்களுக்கு சொல்கிறார்
The night will surround you.
இருள் உங்களை மூடி
Darkness will cover you and you'll never hear a word from God.
அந்தகாரம் உங்கள் மேல் வரும் நீங்கள் தேவ வார்த்தை கேட்கவே முடியாது.
The sun will go down on you and your day will end.
உங்களுடைய சூரியன் அஸ்தமிக்கும் உங்கள் பகல் காரிருளாய் மாறும்.
And then you'll have to admit that your messages never came from God.
அப்பொழுதுதான் உங்களுடைய செய்தி தேவனிடத்திலிருந்து வரவில்லை என்பதை ஒத்துக்கொள்வீர்கள்.
2600 years ago.
2600 ஆண்டுகளுக்கு முன்பாக
மைக்காஸ் டைம்
மீகாவின் நாட்களில்
preachers loved those who gave them large gifts
நிறைய வெகுமதிகளை கொடுத்தவர்களை தான் பிரசங்கியார்கள் நேசித்தார்கள்
and prophesied comforting messages to them
அவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடியதான வசனங்களை தீர்க்கதரிசனமாக
சொன்னார்கள் the same thing is happening today
இன்றைக்கும் இதே காரியம் தான்
நடந்து வருகிறது the abundance of false prophets
நிறைய தீர்க்கதரிசிகள் பொய் தீர்க்கதரிசிகள் நிரம்பி இருக்கிற
காலம் some poor brother could not invite one of these prophets for a rich meal to his house
இந்த ஏழை விசுவாசி இந்த பிரசங்கியாரை ஒரு நல்ல விருந்துக்கு அழைக்க முடியவில்லை
என்றால் they just despised them and threatened them
அவர்கள் இவர்களை அற்பமாய் எண்ணி பயமுறுத்துகிறார்கள்
you think such people are servants of god
இப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய ஊழியர்கள் என்று எண்ணுகிறீர்களா
They are just like the false prophets in Micah's time.
அவர்கள் மீகாவின் நாட்களில் இருந்தது போல கள்ளத்திற்கு
சொல்லி இருக்கிறார். They claim to see visions of God chapter 3 verse 5 to 7.
மூன்றாம் அதிகாரம் 5 லிருந்து 7 வசனங்கள் வரை பார்க்கிறோம் அவர்கள் தரிசனம் காண்கிறார்கள்.
They talk about visions.
அவர்கள் தரிசனத்தை பார்க்கிறேன் என்று சொல்கிறார்கள்.
It's all a deception.
இவெல்லாம் ஒரு ஏமாற்று வேலை தான்.
But Micah says,
மீகா சொல்கிறான்,
I am different.
நான் வித்தியாசமானவன்.
Verse 8.
எட்டாம் வசனம்.
I am filled with the spirit of the Lord and with boldness and courage I make known to Jacob his rebellious acts and his sin to Israel.
நான் யாக்கோபுக்கு அவன் மீறுதலையும் இஸ்ரவேலுக்கு அவன் பாவத்தையும் அறிவிக்கும்படி கர்த்தருடைய ஆவியினால் நிரப்பப்பட்டவனாய் பலன் கொண்டவனாய் பராக்கிரமத்தினாலே நிரப்பப்பட்டிருக்கிறேன் என்று
சொல்லுது. That may sound like boasting.
இது பெருமை பாராட்டுகிறது போல தெரியல.
It's not boasting. Micah was just saying I'm different from these other preachers.
நான் மற்ற பிரசங்கியாரை காட்டிலும் வித்தியாசமாக இருக்கிறேன் என்று சொல்கிறாரே ஒழி அது பெருமை பாராட்டுதல்
அல்ல. As servants of God we need to say that.
தேவ ஊழியக்காரர்களாக இருக்கிற நாம் இதை சொல்லியாக வேண்டும்.
Paul also said that in 2 Corinthians 11.
2 கொரிந்தியர் 11 ஆம் அதிகாரத்தில் பவுலும் அதை சொல்கிறார்.
He says I didn't charge you anything when I preached the gospel to you.
நான் பிரசங்கத்தை உங்களுக்கு சொன்ன பொழுது அதற்காக கட்டணம் வாங்கவில்லை. ஏன்?
Because I wanted to show that I'm different from the other preachers who preached to you.
உங்களுக்கு பிரசங்கிக்கிற மற்ற பிரசங்கிகளை காட்டிலும் நான் வித்தியாசமானவன் என்பதை சொல்லுவதற்காக.
Paul did not serve God for money.
பவுல் பணத்துக்காக தேவனுக்கு ஊழியம் செய்யவில்லை.
Micah had a lot to say to these preachers who served for money in chapter 3.
மூன்றாம் அதிகாரத்திலே பணத்துக்காக ஊழியம் செய்கிறவர்களுக்காக சொல்ல முடியாத பல செய்திகளை வைத்திருக்கிறார்.
See for example in verses 9 to 12.
9-ல் இருந்து 12 வசனங்களை பாருங்கள் உதாரணமாக.
Listen to me you leaders of Israel.
இஸ்ரவேலின் தலைவர்களே அதிபதிகளே என்னை கேளுங்கள்.
You take bribes.
நீங்கள் பரிதானம் வாங்குகிறீர்கள்.
What is bribes?
பரிதானம் என்றால்
you get money in order to preach a comforting message to a person. That's a bribe.
ஒரு நபரிடத்திலே ஆறுதலான வார்த்தைகளை பிரசங்கிக்கும்படியாக பணத்தை வாங்குவதுதான்.
And you preach and prophets, you won't preach or prophesy until you're paid.
நீங்கள் கூலிக்காக தான் உபதேசிக்கிறீர்கள் என்று ஆசாரியர்களுக்கு சொல்கிறார்.
And you keep preaching, everything is okay, the Lord is here among us, no harm can come.
தேவன் நம்முடைய மத்தியிலே இருக்கிறார், நமக்கு எந்த தீங்கும் வராது என்று பணத்துக்காக தீர்க்கதரிசிகள் பிரசங்கம் பண்ணுகிறார்கள்.
Why did the Old Testament prophets like Micah speak so much about the corruption of the preachers in those days?
அந்த நாட்களில் இருந்த பிரசங்கியாருடைய கேடுகளை காண்பிக்கும்படியாக ஏன் மீகா இப்படி கடினமாய் பிரசங்கம் பண்ணினார்?
That was what was destroying God's people.
ஏனென்றால் இதுதான் தேவனுடைய ஜனங்களை அழித்துக் கொண்டிருந்தது.
People wonder why I speak so much about the corruption of preachers in this time.
இந்த நாட்களிலே நான் ஏன் பிரசங்கியாருடைய தீமையை பற்றி தீங்கை பற்றி பிரசங்கிக்கிறேன் என்று ஆச்சரியப்படுகிறார்கள்.
Because the same reason why those prophets said it in their time.
அந்த நாட்களிலே தீர்க்கதரிசிகள் சொன்ன அதே காரணத்துக்காக தான் இன்றைக்கும் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன்.
Those false prophets said they are depending on the Lord.
அந்த பொய் தீர்க்கதரிசிகள் தேவனை சார்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறார்கள்.
But they were not depending on the Lord.
அவர்கள் கர்த்தரை சார்ந்து கொள்ள.
They were depending on the rich people.
அவர்கள் பணக்காரர்களை சார்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
To get a salary from them.
கூலி வாங்குவதற்காக.
We got to be careful.
நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும்.
Then chapter 4 onwards Micah speaks about the coming kingdom of Christ.
நான்காம் அதிகாரத்திலிருந்து வரக்கூடிய கிறிஸ்துவின் ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கிறார்.
Here he preaches about the future.
இங்கே எதிர்காலத்தை குறித்து பிரசங்கிக்கிறார்.
He first prophesied the Babylonian captivity in verse 10.
10-ஆம் வசனத்திலே பாபிலோனிய சிறையிருப்பை குறித்து பிரசங்கிக்கிறார்.
He says like a woman in childbirth go to Babylon.
பிரசவ ஸ்திரீயை போல நீ இப்பொழுது பாபிலோனுக்கு புறப்பட்டு போவாய்.
But I will rescue you, he says, and deliver you from the grip of your enemies.
அங்கே நான் உன்னை விடுவிப்பேன், நீ உன் சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி உன்னை மீட்பேன்.
Now Micah said this 100 years before it actually happened.
இது நடப்பதற்கு 100 வருஷத்துக்கு முன்பாக இதை சொல்கிறார்.
At a time when Babylon was an unknown little country.
அந்த நாட்களிலே பாபிலோன் என்பது முன்பின் தெரியாத ஒரு சிறு நாடா இருந்தது.
That's how we know it's a real prophecy from God.
இப்படி தான் இவன் தேவனிடத்திலிருந்து வந்த மெய்யான தீர்க்கதரிசி என்று அறிகிறோம்.
Then chapter 5.
5-ஆம் அதிகாரம்.
Verse 1 is like a dual prophecy.
இங்க இருக்குறது ஒரு இரட்டை தீர்க்கதரிசி போல இருக்குது.
First about Zedekiah, the last king of Judah, who will be smitten on the cheek when he's taken to Babylon.
இஸ்ரவேலுடைய கடைசி ராஜாவாகிய சிதேக்கியா அவன் பாபிலோனுக்கு எடுத்து செல்லப்படும் பொழுது கன்னத்திலே அவனை அடிப்பார் என்று
பார்க்கிறோம். And secondly about the real ruler of Israel, Jesus, who will also be smitten on the cheek.
அதேபோல இயேசு கிறிஸ்துவும் கன்னத்திலே உண்மையான இஸ்ரவேலின் ஆளுகிறவர் கன்னத்திலே அடிக்கப்படுவார் என்று சொல்லப்படுகிறது.
And that ruler verse 2 will be born in Bethlehem.
அந்த அரசாட்சி செய்கிறவர் பெத்லகேமிலே பிறப்பார் என்று 2-ஆம் வசனத்திலே பார்க்கிறோம்.
After Zedekiah was taken to Babylon,
சிதேக்கியா ராஜா பாபிலோனுக்கு கொண்டு போன பிறகு,
there were no kings in Judah for 500 years.
யூதா தேசத்திலே 500 ஆண்டுகளாக ராஜாக்களே இல்லை.
The next king was Jesus, born in Bethlehem.
அடுத்த ராஜா பெத்லகேமில் பிறக்கக்கூடிய இயேசுதான்.
And that's the verse which the priest told Herod when the wise men were asking where is the king of the Jews born.
யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று அந்த ஏரோது ராஜா கேட்கும்பொழுது அந்த சாஸ்திரிகள் அதை சொல்கிறார்கள்.
It's a lovely verse here in verse 7 to 9.
7-9 வரை மீண்டும் அருமையான வசனம்.
Remnant of Jacob should be like dew from the Lord.
யாக்கோபிலே மீதியானவர்கள் கர்த்தராலே வருகிற பனியை போல
இருப்பார்கள். Like showers on vegetation.
பூமியின் மேல் வருகிற மழையை போல இருப்பார்கள்.
That's how we should be among the worldly people.
நாமும் உலக மக்கள் மத்தியில் இப்படித்தான்
இருக்க வேண்டும். Bringing the freshness of God to them.
தேவனுடைய ஒரு புத்துணர்ச்சியை கொண்டு வருவதாக இருக்க வேண்டும்.
Chapter 6 we read about the controversy God has with his people.
6-ஆம் அதிகாரத்திலே தேவன் ஜனங்களுக்கு மீது வைத்திருக்கக்கூடியதான ஒரு வேற்றுமையான காரியத்தை
குறித்து It's like a court scene where God says this is my complaint.
இதுதான் என்னுடைய வழக்கு என்று ஒரு வழக்கு மன்றத்தில் நடக்கும் போல ஆண்டவர் சொல்கிறார்.
State your case against me.
எனக்கு விரோதமாக உன்னுடைய வழக்கை சொல்லி
let the mountains and hills listen to your complaints.
இங்க இருக்கக்கூடிய மலைகளும் குன்றுகளும் உன்னுடைய வழக்கை கேட்கட்டும்.
He says, what have I done to you?
நான் உனக்கு என்ன செய்தேன்?
I brought you out of Egypt.
நான் உன்னை எகிப்திலிருந்து கொண்டு வந்தேன்.
I redeemed you.
நான் உன்னை மீட்டேன்.
Why have you turned away from me?
ஏன் என்னை விட்டு திரும்பி விட்டாய்?
What have I required from you?
உன்னிடத்திலிருந்து நான் என்னத்தை
கேட்கிறேன்? That's a lovely verse, verse 8.
எட்டாம் வசனம் அருமையான ஒரு வசனம்.
What does the Lord require of you? Three things.
உன்னிடத்திலே தேவன் என்னத்தை கேட்கிறார்? மூன்று காரியங்களை
கேட்கிறார். It's a very lovely verse that you must always remember.
நாம் எல்லாரும் ஞாபகத்திலே வைத்துக் கொள்ள வேண்டிய அருமையான ஒரு வசனம்.
First of all, do justice.
முதலாவதாக நியாயம் செய்து.
Do what is right in every situation.
எல்லா சூழ்நிலையிலும் நன்மையானதை செய்.
Never show partiality.
ஒரு காலம் பட்சபாதம் காண்பிக்க வேண்டாம்.
Secondly, love mercy.
இரண்டாவது இரக்கத்தை சிநேகித்து விடு.
Rejoice in forgiving others.
மற்றவர்களை மன்னிப்பதிலே சந்தோஷப்படு.
In doing good to them.
மற்றவர்களுக்கு நன்மை செய்து.
Treat everyone mercifully. Don't be hard on anybody.
யார் மீதும் கடினமாக இருக்க வேண்டாம். இரக்கமாய் நடந்து கொள்.
You have also made mistakes. Be merciful to them.
நீயும் தவறு செய்திருக்கிறாய். ஆகவே மற்றவர்களுக்கு இரக்கமாய்.
And also make allowance for the fact that they may not have light on what they are doing.
அவர்கள் செய்கிற தவறு அவர்கள் வெளிச்சம் இல்லாமல் அவர்களை செய்யலாம்.
If you are merciful like this, God will be merciful to you.
இப்படி நீ இரக்கமுள்ளவனாய் இருந்தால் தேவனும் உன் மீது இரக்கமுள்ளவராய்
இருப்பார்.
மூன்றாவது
காரியம். This is the secret of everything.
இதுதான் எல்லாவற்றினுடைய ரகசியம்.
Walk humbly with your God.
தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையை நடந்து கொள்.
A humble attitude will bring the grace of God to you.
ஒரு தாழ்மையான மனப்பான்மை தேவ கிருபையை உன்னிடத்தில் கொண்டு வரும்.
To walk humility means to recognize without Christ you can do nothing.
தாழ்மையில் நடப்பது என்றால் கிறிஸ்து இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை அறிந்து கொள்வதா.
And that you are a nobody.
நான் ஒன்றுமில்லை என்பதை அறிவது.
Even though God values you.
தேவன் உன்னை மதிக்கிறார்.
You don't yourself think you're somebody great.
ஆனால் நீயே நான் ஒரு பெரியவன் என்று நீ எண்ண கூடாது.
See in verse 6 and 7 he speaks about religious rituals.
6 7 வசனங்களிலே மத சடங்காச்சாரங்களை குறித்து பேசுகிறார்.
And in verse 8 he speaks about this attitude that I spoke of.
இப்பொழுது நான் பேசின இந்த மனப்பான்மை எட்டாம் வசனம்
காண்பிக்கிறார். Two different types of religions.
இது இரண்டு விதமான மதங்களை காண்பிக்கிறது.
One majors on rituals and rams and rivers of oil and all that.
ஒருவித மதமானது தாங்கள் செய்கிற சடங்குகள் காளைகள் பலிகள் இவைகளையே பெருமைப்படுத்தும்.
And the other majors on walking with God.
இன்னொரு மதமானது தேவனோடு கூட நடக்கிற வாழ்க்கையை பெருமைப்படுத்துகிறது.
Doing good to others.
மற்றவர்களுக்கு நன்மை செய்வது.
Then in verses 9 to 14
9 முதல் 14
Micah prophesies against the businessmen who are cheating others.
அங்கே மற்றவர்களை ஏமாற்றக்கூடியதான வியாபாரிகளையும் தொழில் அதிபர்களையும் பேசுகிறார்.
Your home is full of treasures you got by cheating.
நீங்கள் ஏமாற்றி கொண்டு வந்ததான ஒரு சொத்தினாலேதான் உங்கள் வீடு நிறைந்திருக்கிறது.
You have told so many lies that you can't even speak the truth now.
இப்பொழுது நீங்கள் உண்மையே பேசக்கூடாத அளவுக்கு பொய்களை பேசியிருக்கிறீர்கள்.
You try to save your money but it'll all come to nothing finally.
நீங்கள் பணத்தை சேர்க்க வேண்டும் என்று விரும்புவீர்கள் ஆனால் அது ஒன்றுமே இருக்காது.
If you are rich, God wants to know how you made your money.
பணத்தை நீ எப்படி சம்பாதித்தா என்பதை தேவன் அறிய விரும்புகிறார்.
Did you cheat somebody to get it?
நீ அதை வாங்குவதற்கு யாரையாவது ஏமாற்றினாயா?
God says here it's so hard nowadays chapter 7 verse 4 to find an honest man.
ஏழாம் அதிகாரம் நாலாம் வசனத்திலே நேர்மையான ஒருவனை பார்ப்பது அரிதா இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்கிறார்.
Godly people have perished from the land.
தேசத்திலே தேவ ஜனங்கள் அழிந்து போகிறார்கள்.
The judge takes bribes.
நீதிபதிகள் பரிதானம் வாங்குகிறார்கள்.
And the rich man pays the judge.
மற்றவர்களை தொந்தரவு செய்வதற்காக நீதிபதிக்கு காசு கொடுக்கிறார். எல்லா இடங்களிலேயும் பார்க்கும்போது தேவபக்தி
அற்றுப்போகிறான்.
ஒரு வார்த்தை சீஷத்துவத்தை குறித்து பேசும்போது,
you know, Jesus said, I didn't come to bring peace but a sword.
நான் சமாதானத்தை அல்ல பட்டயத்தை அனுப்ப வந்தேன் என்று இயேசு சொன்னார்.
And daughter-in-law is against mother-in-law and daughter is against mother and son is against father.
தகப்பனுக்கும் மகனுக்கும் மாமியாருக்கும் மருமகளுக்கும் நான் பிரிவினை உண்டாக்க.
And a man's enemies are from his own family.
ஒரு மனிதனுடைய சத்துருக்கள் அவன் வீட்டார்தானே என்று சொல்கிறார்.
That's here in Micah 7:6.
அது மிக ஏழாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் இருக்கிறது.
When you read it here it doesn't look as about a verse of discipleship at all.
இதை நாம் வாசிக்கும் பொழுது சீஷத்துவ வசனமாயிது என்று சந்தேகத்தோடு கேட்கிறோம்.
See, some of these things these Old Testament prophesied had a double meaning.
இந்த பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் தீர்க்கதரிசிமாய் சொன்ன ஒரு சில வசனங்களுக்கு இரண்டு அர்த்தங்கள் இருக்கிறது.
And here is a wonderful word we can speak to Satan, verse 7 and 8.
7 8 வசனங்கள் சாத்தானுக்கு நாம் பேசக்கூடிய நல்ல வசனங்கள்.
I will watch expectantly for the Lord.
என் ரட்சிப்பின் தேவனுக்கு நான் காத்திருப்பேன்.
He will hear me.
அவர் என்னை கேட்டருள்வார்.
Don't rejoice against me, my enemy.
என் சத்துருவை எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே.
The Lord may punish me.
நான் என் தேவனை தண்டிப்பார்.
And I may dwell in darkness but the Lord will be a light to me.
நான் இருளிலே உட்கார்ந்தால் தேவன் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார்.
And God will bring me out of my darkness into the light.
கர்த்தர் என்னை இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வருவார்.
And I will see his goodness.
நான் அவருடைய நன்மையை பார்ப்பேன்.
And he will plead my cause.
அவர் என்னுடைய வழக்குக்காக வழக்காடுவார் எனக்காக.
And I will see his righteousness.
நான் அவருடைய நீதியை
பார்ப்பேன். Then my enemy will see. And shame will cover my enemy.
அப்பொழுது என்னுடைய சத்துருனை பார்ப்பான், வெட்கம் அவனை மூடும்.
The one who said, "Where is that God of yours?"
உன்னுடைய தேவன் எங்கே என்று சொன்னவன்.
And my enemy will be trampled under my feet.
என்னுடைய சத்துரு காலுக்கு கீழாக மிதிக்கப்படுவான்.
These are good words for us to say to the devil.
நாமும் பிசாசை பார்த்து சொல்லக்கூடிய நல்ல வசனங்கள் இவைகள்.
Finally, Micah concludes his prophecy with verse 18. Who is a God like you who pardons iniquity?
அக்கிரமத்தை மன்னிக்கிற, மீறுதலை மன்னிக்கிற உமக்கு ஒப்பான தேவன் யார் என்று சொல்லி முடிக்கிறார்.
Shut your eyes to our sins.
அவர் நம்முடைய பாவங்களுக்கு தம்முடைய கண்களை மூடுகிறார்.
And your anger doesn't stay forever.
அவருடைய கோபம் என்றென்றைக்கும் இருப்பதில்லை.
You have compassion on us.
நீர் எங்கள் மீது கிருபையாய்
இருந்து cast our sins into the depth of the sea.
எங்களுடைய அக்கிரமங்களை எல்லாம், பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களிலே போட்டு விட்டீர்.
The prophets always had a word of encouragement and hope for God's people after preaching judgment.
நியாய தீர்ப்பை பிரசங்கித்த பிறகு எப்பொழுதுமே ஒரு நம்பிக்கையின் ஆறுதலின் வார்த்தைகளை.
So remember this as we conclude.
ஆகவே நாம் முடிக்கும் பொழுது இதை ஞாபகத்தில்
வைத்திருக்கிறோம். God is always on your side against the devil.
தேவன் எப்பொழுதுமே பிசாசுக்கு விரோதமாக உன் பக்கமாய் தான் இருக்கிறார்.
Praise the Lord.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
God bless you.
தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
Amen.
Amen.